நேயர்களே, நம்முடைய வானொலி நிலையத்துக்கு இப்போ ஒரு நீண்ட அனுபவம் மிக்க உழவர் தாராபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. வாங்க அவங்கள சந்தித்து அவங்களோட அனுபவங்கள்லாம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம்மா. என் ஜம்புநாதன், திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துலேருந்து வந்திருக்குங்க. நான் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் ஹெச்எம்லேருந்து ரிட்டையர் ஆனது 2 வருஷம் ஆச்சு. அந்த தொழிலோட விவசாயமும் செஞ்சுட்டு வரேன். நான் ஒரு 20-25 வருஷமாக செஞ்சுட்டு வரேன்.
உங்களுடைய அனுபவத்தில் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த விவசாயத்துக்கும் இப்போ இருக்கிற முறைகளுக்கும் என்ன வேறுபாடு உணர்றீங்க?
அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடினா இந்த செங்கல்பட்டு சிறுமணி அது மாதிரி வெரைட்டி போட்டிருப்பாங்க பெரியவங்க. இப்போ நாம் அப்டூடேட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கருணா, அது கொஞ்சம் களிமண் பாங்கான பூமிகளுக்கு நல்ல ஏற்றராகும். அப்புறம் வைகை, அதுக்கப்புறம் ஆடுதுறை, பொன்னி. அப்புறம் சமீபத்தில் வந்து நான் இப்போ 2-3 வருஷமாக அந்த 48 போட்டு வரேன். அது கொஞ்சம் உரங்கள் இல்லாமையே வளரக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு ரகம். வைக்கோலும் கால்நிலைகளுக்கு கிடைக்கும். சாப்பாட்டுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பப்பட்டலா மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு சன்ன ரகமாக இருக்கும். வைக்கோலும் கிடைக்கிறதுனால அதை விரும்பி பயிர் செஞ்சுட்டு வரேன். 2-3 வருஷமாக தண்ணி இல்லாதனால இந்த வருஷம் வந்து 51 போடலாம், 51 போடலாங்கிற ஒரு இதில் இருக்கிறேன். அதுக்குண்டான விதைகளை இன்றைக்கி வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். நான் ஆரம்பத்துலேருந்தே நெல் தான் போட்டிருக்கிறேன். நெல் தான் விரும்பி சாகுபடி செய்கிறேன். ஏன்னா எங்கள் தாராவரம் வந்து வாய்க்கா பாசனம் இருக்கிறதுனால தொடர்ந்து வந்து தண்ணி கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அதனால் கிணறு பாசனம் இருக்கிறவங்க மட்டும்தான் கரும்பு சாக முடியும். நாங்கள் கிணறு இல்லாதனால நெல் போட்டு அறுவடைக்கு பின்னாடி உளுந்தோ பாசிப்பயிரோ எல்லோ எது கிடைக்குதோ அதை வச்சு நாங்கள் போட்டுருவோம். உர நிர்வாகத்துக்காக பார்க்குறப்போ மண் வந்து நல்லா வளமாக இருக்கணுங்கிறதுக்காக தக்கைப்போடு அல்லது சணப்பு கொளிஞ்சி 3 வெரைட்டியில் தக்கைப்போடு போடலாம். கலர் பூமிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ரொம்ப ஏற்ற தக்கைப்போடு கலருடைய இதை பூரா அது தாங்கி வளர்கிறதுனால உர நிர்வாகத்தில் பார்க்குறப்போ ரொம்ப கம்மியாக போட்டாலே போதுமானது.
நெல் சாகுபடி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெல்லை பொறுத்த வரைக்கும் வந்து முன்னாடியெல்லாம் வந்து நம்ம தண்ணி நிறையா வேணும், தண்ணி நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்தது. இப்போ வந்து அது மாதிரி வேண்டியதில்லை. தண்ணி வந்து அளவாக நிறுத்தி காய்ச்சலும் பாய்ச்சலுமா அதுக்கு பாசனம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய பகுதியில் வந்து தண்ணி குறைஞ்சதுனால இந்த வருஷம் வந்து வேறு வெரைட்டி சாகுபடி பண்ண போகிறதா சொன்னீங்க. இப்போ எப்படிங்க நீங்கள் வந்து தண்ணி இந்த மாதிரி நிறுத்தி தான் சாகுபடி பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் பகுதியில் வந்து அதற்கான தண்ணி வசதிகள்லாம் இருக்கா எப்படிங்க?
வாய்க்கால் பாசனமாக இருக்கிறதுனால வாய்க்காலில் தண்ணி வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வயலுக்கு தண்ணி பாயக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா கவுறு பாசனம் வச்சு மடமடைக்கு தண்ணி விட்டுட்ருப்போம். தண்ணி அவங்க விடுற வரைக்கும் நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. அப்போ சில காலங்களில் பார்க்குறப்போ பழைய காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்னென்னு கேட்டால் தண்ணி இல்லாமல் குறைஞ்ச தண்ணியிலையும் நிறைவான மகசூல் செய்யக்கூடிய அளவுக்கு இப்போது நவீன யுக்திகள்லாம் வந்திருக்கிறதுனால தண்ணி இல்லாட்டாலும் கூட இப்போ சாகுபடி வெற்றிகரமாக செய்யலாம். அதை வந்து நாம் பழங்காலத்துலேன்னு பார்த்தோம்னா தண்ணி அளவுக்கு அதிகமாக நிறுத்துவோம், தண்ணி வேஸ்டேஜ் பண்ணுவோம். இப்போ அது தேவையில்லை. நடவு நடுற வரைக்கும் தண்ணி இருந்தால் போதும். அப்புறம் ஒரு 15 நாளைக்கோ 20 நாளைக்கோ அந்த மண் வாக்கை பொறுத்து நம்ம தண்ணி பாய்ச்சினா சிறப்பான அதிகமான மகசூலை எடுக்கலாம்.
இப்போ நீங்கள் சொல்லும்போது நிறைய புது தொழில்நுட்பங்கள் வந்துட்டதுனால தண்ணி இல்லைனா கூட விவசாயம் பண்ணலான்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நெல்லில் முக்கியமாக புதுசாக சொல்லப்படுற தொழில்நுட்பம் வந்து இந்த திருந்திய நெல் சாகுபடி, இல்லைனாக்க செம்மை நெல் சாகுபடி அப்படின்னு சொல்கிறோம். அந்த முறைகள் நீங்கள் பின்பற்றீங்களா?
அதாவது திருந்திய நெல் சாகுபடி ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் வைங்களேன், குறைஞ்ச விதை இருந்தால் போதுமானது. அது வந்து என்னோடய அனுபவத்தில் என்னுடைய பூமி பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கடைபிடிக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி அதிகமாக தேங்கக்கூடிய ஒரு பகுதி. அப்படி தண்ணி தேங்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால ஒற்றை நாற்று போட்டு நட போட்டோம்னா நமக்கே வந்து என்னடா ஒரே நாற்று இருக்குது வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒரு நாற்று 2 நாற்று சேர்த்து நாங்கள் நட போடுறோம். 2வது வந்து ஒற்றை நாற்று நடணுங்கன்னா 15-20 நாள்குள்ளே எடுத்து நட போடணும். இந்த சாதாரண முறையில் செய்கிறப்போ 35-40 நாள் வரைக்கும் கூட போடலாம். டிஏபி போடாமல் இருந்தால் 50 நாள் நாற்று கூட நம்ம எடுத்து நடலாம். டிஏபி போட்டோம்னா 25-35 குள்ளே எடுத்து நடணும். ஏன்னா அந்த நெல்லில் அந்த நாற்றில் கணுவுன்னு ஒரு பகுதி இருக்குது, அது உண்டாயிருச்சுன்னா ஈல்டு குறைஞ்சி போயிடும். அதனால் டிஏபி போடாமல் இருந்ததுன்னா 50 நாள் 60 நாள் நாற்று கூட நாம் நடவு போடலாம்.
இப்போ இந்த தெருந்திய நெல் சாகுபடி முறை வந்து உங்க பகுதியில் உங்களோட வயலில் பின்பற்ற முடியறதில்லை அப்படின்னு சொன்னீங்க. ஒத்த நாற்று நட முடியறதில்லை அப்படின்னா கூட இடைவெளி சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு அடி அல்லது 25 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த களை எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த கோணம் வீடெல்லாம் பயன்படுத்திக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அந்த மாதிரி பண்றீங்களா?
அதாவது இந்த ஒற்றை நாற்றுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா 3 நாற்று 4 நாற்று போட்டுருவோம். அந்த டூரேஷன் 134 நாற்று இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தகுந்த இடைவெளி, 110 நாள் வயதுடைய நாற்றாக இருந்தால் அதுக்கு தகுந்த இடைவெளி போடுவோம். சராசரி ஒரு ஜானுக்கு ஒரு ஜான் வைங்களேன், அந்த கருவிக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கேப்பை செட் பண்ணி அதில் வந்து நான் ஓட்டியிருக்கிறோம். நல்ல விதமாக தான் இருக்குது. அது காரணம் என்னென்னா களைகள் போகிறதோட அந்த வேர்கள் எல்லாம் அறுபட்டு அறுபட்டு புது வேர்கள் இந்த மெஷின் ஓட்டுறதுனால நமக்கு உண்டாகுது. அதாவது இந்த ஆள் பற்றாக்குறையும் நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம்
சார். அப்புறம் இந்த கோணம் வீடு பற்றி பொதுவாக என்னென்னாக்க இதை பயன்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கேன், உங்களுடைய அனுபவம் எப்படிங்க?
கோணம் வீட்டில் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ரகத்துக்கு தகுந்த மாதிரி இடைவெளி விடணும் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து கோணம் வீட்டுக்கு அப்ளிகேஷனுக்கு முன்னாடி தண்ணி நல்லா நிறுத்தணும், வயல்களுக்குள்ளே ஓரளவுக்கு நிறுத்தினா தான் இந்த கோணா வீட்டு ரோலர் வந்து செத்தி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கோணா வீட்டு உபயோகப்படுத்துறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா களை செடிகள் அப்புறப்படுத்துறதும் இல்லாமல் அதை மடக்கி மடக்கி உழுகிறதுனால அதே ஒரு உரமாக அந்த நெல்லுக்கு கிடைக்கிது. ரெண்டாவது அந்த புது வேர்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த நெல்லை சுற்றி ஓட்டிகிட்டு போகிறதுனால அந்த வேர்கள் அடுபட்டாலும் அடுத்து வந்து புது வேர்கள் ஏற்பட்டு நல்ல கிளைப்பு தன்மை அதிகமாக அதிகரிக்குது.
சரிங்க சார். இப்போ வந்து சாதாரணமாக நெல் சாகுபடி இல்லை, இப்போ திருந்திய நெல் சாகுபடினாக்க நமக்கு முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய முறைகள் வந்து இந்த ஒற்றை நாற்று, 14 இளவயது நாற்றை எடுத்து நடுறது, கோணம் வீடு போடுறது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது அது பின்பற்ற முடியறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி கவனிப்புகள், எத்தனாவது நாளில் இந்த பயிருக்கு என்னென்ன எல்லாம் நீங்கள் செய்நேர்த்தி செய்கிறீங்க?
நெல்லை பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் கேட்டால் பரம்படிக்கிறதுங்க. மேடு பள்ளம் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு பரம்புக்கு 2 பரம்பு அடித்து விட்டாலே நடவுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாள் முன்னாடியே வயலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது இந்த வரப்பு வெட்டுற புல்லுக மற்ற களையெல்லாம் ஆட்களை விட்டு பொறுக்கி எடுத்துற வேண்டியது. ரெண்டாவது வந்து 3 நாள் அல்லது 5 நாளுக்குள்ள களைக்குள்ளி மானாசட்டு அது மாதிரி பயன்படுத்தி நம்ம களைகளை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம்.
சரிங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் வந்து நீங்கள் பாய்ச்சறது உங்களுக்கு வந்து வயலில் தானாகவே வந்து ஓடையில் தண்ணி வந்துச்சுனாக்க தண்ணி வர்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் தண்ணி பாய்ச்சறதுங்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து உரமோ பூச்சி மருந்துகளோ அதெல்லாம் வந்து எந்த மாதிரி நீங்கள் நெல்லுக்கு பின்பற்றிட்டு வரீங்க?
அதாவது இந்த ரகத்துக்கு தகுந்த மாதிரி உரங்களுடைய பயன்பாடு முதல் முக்கியம். 110 நாள் வயதுடைய நெல் அப்படின்னா நம்ம வந்து 3/2 பங்கு முதலியே அடி உரமாக கொடுத்துடணும். கொஞ்சம் அதிகமான வயசுடைய நாற்றாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து 15 நாள் 20 நாளுக்குள்ளே களை இருக்குதோ இல்லையோ கூலி ஆளுகளை விட்டு நம்ம வயல் போகிற ஏகத்துக்கு ஒரு நட போகிற மாதிரி மிதிச்சு விட்டோம்னா ஓரளவுக்கு அது பயிர் நல்லா கிளைச்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியது.
சரிங்க சார். இப்போ வந்து பூச்சிகளோ அல்லது நோய்களை பொறுத்த வரைக்கும் நெல்லில் உங்கள் பகுதியில் என்ன தாக்குதல் இருக்குது, அதை வந்து தடுக்கிறதுக்கோ அல்லது வந்துருச்சுனாக்கா அதிலேருந்து பயிரை பாதுகாக்கிறதுக்கோ நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க?
பொதுவாகவே நெல்லில் வந்து பார்க்குறப்ப நெல் குருத்து புழு கொஞ்சம் சில சமயங்களில் வரும். அந்த ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் கொஞ்சம் நெல் குருத்து புழு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து டெப்போவில் போய் நம்ம கன்சல்ட் பண்ணி என்ன மருந்து அடிக்கலாம், அப்போதைக்கு என்ன நம்ம செய்யணும், அதாவது உடனே அடிக்கணுமா இல்லை கொஞ்சம் தள்ளி அடிக்கலாமா கலந்துக்கிட்டு நாம் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் அடிக்கணும். ஏன்னா மருந்துகள் அதிகமாக அடிக்க அடிக்க என்னன்னா சுற்றுப்புற சூழ்நிலை வந்து பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும், தண்ணியும் வந்து பாதிக்கும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்கள கூட்டிகிட்டு வந்து காமிச்சு மருந்து அடிக்கணும் அப்படின்னா அடிக்கலாம். இல்லைன்னா அது இயற்கையாகவே அது தாங்கக்கூடிய தன்மைகள் சில ரகங்களுக்கு உண்டு, அது தாங்கி வளரும். தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எந்த நோய்களும் பூச்சியினும் தாக்கினது இது வரைக்கும் பாதிப்பு அடைஞ்சதே தெரியலைங்க. மற்ற ஏரியா கம்பேர் பண்ணி தாராபுரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பொதுவாக வந்து 15 நாள் என்ன செய்வாங்கன்னா ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு மருந்து ரோகார் அல்லது மெட்டாசிட்டாக்ஸ் அது மாதிரி அடிச்சுவிட்டால் போதுமானது. ஜாஸ்தி மருந்து அடிக்கிறது கொஞ்சம் கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது.
சரிங்க சார். இப்போது அறுவடையை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆள் பற்றாக்குறைன்னு நீங்கள் சொன்னீங்க, அப்போ அறுவடைக்கான கருவிகள்லாம் பயன்படுத்துறீங்களா எப்படிங்க?
முதல் வந்து அறுவடைன்னா ஏக்கராக்கு 20 ஆள் நடவு நட்டோம்னா 30 ஆள் அறுவடைக்கு விடுவாங்க. இப்போ ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்த அறுவடை இயந்திரங்கள் மூலமாக நம்ம அறுவடை செய்யலாம். அது ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ரேட்னு வச்சுருக்காங்க, 1200, 1300, 1400 வரைக்கும் கூட சில சமயங்களில் ரேட் பேசுவாங்க. அதை பயன்படுத்துகிறதுனால நமக்கு அறுவடையும் சீக்கிரம் முடிஞ்சிருது, நம்ம வேலையும் சீக்கிரமாக வேறு வேலையை பார்க்கலாம்.
நல்லா சொன்னீங்க சார், அந்த அறுவடை கருவி வந்து பயன்படுத்தும் போது வேலையை சீக்கிரம் முடிக்க முடியுது. ஒரு மழையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாதிப்போ இல்லாமல் நம்ம வந்து நெல்லை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஆனால் இதில் சில உழவர்கள் என்ன ஒரு இது சொல்கிறாங்கன்னாக்கா, அந்த வைக்கோலை வந்து துண்டு துண்டாக வெட்டி போடுறதுனால இது கால்நடைகளுக்கு ஆகிறது இல்லை அப்படிங்கிறாங்களே, உங்களோட கருத்து என்னங்க சார்?
அதான், இந்த நெல் அறுவடை எந்திரத்துலேயே இப்போ வந்து சில டெக்னிக் வச்சுருக்காங்க. நெல் வந்து ரொம்ப சேதாரமாக இல்லாமல் அறுக்கக்கூடிய மிஷின்கள் இப்போ இருக்குது. 2 துண்டு 3 துண்டாக போகக்கூடிய மிஷின்கள் வந்துருக்கிறதுனால வைக்கோல் ஜாஸ்தி சேதாரம் அடையிறது இல்லை. நான் அதைத்தான் பயன்படுத்திட்டு வரேன். 2 வருஷமாக அதிக சேதாரம் இல்லாத வைக்கோல் எடுக்கணும்னா அந்த மாதிரி மிஷின்களை போட்டு இது செய்யணும். அதில் வந்து கலர் பூமிகளுக்கு பெல்ட் டிரைவும்பாங்க, அது சாதா தண்ணி இல்லாத இடங்களுக்கு தனியாக ஒரு நெல் அறுவடை மிஷின் இருக்குது. எது நமக்கு சௌகரியமாக இருக்குதோ அதை வச்சு நாம் அறுவடை செஞ்சுக்க வேண்டியது.
நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது அந்த கால்நடைகளுக்கான வைக்கோலும் கிடைக்குது, அதனால இந்த ரகம் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ கால்நடைகள் எவ்வளோ வச்சுருக்கீங்க நீங்கள்?
கறவை வந்து எங்ககிட்ட வந்து 1 எருமை 1 பசு இருக்குது. அதுக்கு போதுமானதாக வைக்கோலியை பயன்படுத்திக்கிறோம். அப்புறம் அறுவடைக்கு முன்னாடி வரப்பில் வரக்கூடிய புல்லுகளை அறுத்து கொண்டு போடுவோம். சில சமயங்களில் வரப்புகள் மேலேயே கூட இந்த உளுந்து பாசி பேர் கூட ஊனி விட்டு அதை கூட கொஞ்சம் நமக்கு ஒரு லாபமாக கிடைக்கிற மாதிரி கூட செய்கிற பழக்கம் உண்டு.
எப்படிங்க சார், வந்து நெல் வயலில் இருக்கும்போதே வந்து இந்த பயிர் வகைகளை போட்டிங்கன்னா தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அது நல்லா வருங்களா?
அதாவது வரப்புகள் வந்து அதிகமாக சில சமயம் இருக்கிற வயல்களில், இப்போ என்னோடய வயலில் வரப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய வயல், அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அதை அதையே வீண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நடவு முடிஞ்சோடனே பாசி பயிருப்போ உளுந்தோ 1 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு போய் வரப்பு போராத்தையும் ஊனி விட்டுருவேன். நான் ஊனி விட்டுறப்போ கரெக்டாக 3 மாதத்துக்குள்ளே இதுவும் நமக்கு வந்து ஓரளவுக்கு மகசூல் திருப்தியாக கிடச்சிருது.
சரிங்க சார், இப்போ வந்து நீங்கள் நிறைய நெல் ரகங்கள் சாகுபடி பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய அனுபவத்தில் எந்த ரகம் நல்லா இருக்குது, நல்லா மகசூல் கொடுக்கக்கூடியதாகவோ அல்லது பூச்சி நோயோ வறட்சியோ தாங்கி வளரக்கூடியதாகவோ நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிற ரகம் எதுங்க?
நான் இதுவரைக்கும் செஞ்ச நெல் சாகுபடியிலேயே கோ 48 ஒரு நல்ல மிக சிறந்த ஒரு ரகம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகமான ரசாயன உரங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் வந்து வைக்கோல் வந்து நெல்லுக்கு ஏற்ற மாதிரி வைக்கோலும் நமக்கு நல்லா கிடைக்குது. சாப்பாட்டுக்கும் இந்த ரகம் வந்து நல்ல ஒரு ரகம். அதனால் நான் இந்த தொடர்ந்து 2-3 வருஷமாக அதை தான் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கேன்.
சரிங்க சார், இப்போ வந்து நீங்கள் நடவு வயல் பற்றி சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த நாற்றுக்கள் தயாரிக்கிறதுக்கு அதற்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணுவீங்க அது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
வயல் நடவுக்கு முன்னாடி நம்ம நாற்றாங்கல் விடுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வயலுக்கு இருக்கக்கூடிய கவுர் மண்ணுக அல்லது வாய்க்கா வண்டல் மண் அதனால் வண்டி விட்டு அடித்து நாற்றாங்கலுக்கு அளவை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பசு சாணி எருமை சாணி அதை வந்து நல்லா 1 வருஷம் 2 வருஷம் வச்சுருந்து அதோட கொஞ்சம் மணலோ செம்மண்ணோ கலந்து நாற்றங்கால் தயாரிக்கு முன்னாடியே போட்டு அந்த நாற்றாங்காலையும் நல்லா மக்க செய்து அப்புறம் நாம் நாற்று விடணும். இல்லைன்னா அந்த சாணியோடைய வீர் என்னென்னு கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிறனால நாற்றை வந்து பாதிப்பு ஏற்படுத்திடும். அதுக்கு முன்னாடி நம்ம நாற்றுவதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே மண்ணோட மண்ணாக போட்டு நல்லா உழுது ரெடி பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா வண்டல் மண் பக்கத்தில் வாய்க்கால் ஓரங்கள் ஆற்றோரங்கள் இருக்கிற வண்டல் மண்ணை எடுத்து கவர் மண் அதுகளை எடுத்து நாம் நாற்றாங்காலுக்கு பயன்படுத்தலாம். அப்போ பயன்படுத்துகிறப்ப என்னான்னா உரம் வந்து நாம் அதிகமாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. சுருக்கமாக சொல்ல போனாங்கன்னா 1 ஏக்கராக்கு ஒரு குறைஞ்சது 5 சென்ட் அல்லது 4 சென்ட் நாற்றாங்கல் போட்டால் போதுமானது. ரொம்ப அதிகமாக நாற்றாங்கல் நம்ம 10 சென்ட் கூட போட சொல்கிறாங்க. இந்த 10 சென்ட் நம்ம போட்டோம்னா நாற்றுகள் வந்து அருகும் தன்மை உண்டாகிரும். ஏன்னா விஸ்தீரியமாக இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும், நெல் விதைக்கிறப்போ தள்ளி தள்ளி போயிடும், அதை கொஞ்சம் பராமரிக்கலைன்னா நாற்றுகள் எல்லாம் அந்து போயிடும். அதுக்காக என்ன செய்கிறதுனா கொஞ்சம் அந்த விஸ்தீரத்தை குறைச்சி நெல்லை வந்து ஜாஸ்தி பயன்படுத்தி அருகாமல் நம்ம எடுத்து நடணும். விதை வந்து 1 ஏக்கராக்கு 20 கிலோ அல்லது 25 கிலோ சாதாரண நடவு முறைக்கு. ஒற்றை நாற்றுக்குன்னு 4 கிலோ சொல்கிறாங்க. 4 கிலோ போதுமானது, ஏன்னா ஒரு நாற்று தானே இருக்குது. நம்ம 2 நாற்று வைக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி விதைகளை அதிகப்படுத்தணும். 3 நாற்று வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும். எப்போதும் பழக்கத்தில் உள்ளது ஒரு 20 கிலோ 25 கிலோ போதுமானது. ஏன்னா நம்ம ஒரே வெரைட்டி சாகுபடி செஞ்சோம்னா நம்ம விதை நெல் கம்மி பண்ணால் போதும். நம்ம வெரைட்டி மாற்றுறதுனால வேறு எங்கேயும் அந்த வெரைட்டி கிடைக்காது. அதனால் ஒரு 5 கிலோ 6 கிலோ நாமளே அதிகமாக போட்டுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு திருப்திகரமாக நடவு போடலாம். நாற்றங்கால் உரம் போடணும்னா இந்த மாதிரி வண்டல் மண், இந்த சாணம் போட்டால் செயற்கை உரம் தேவையில்லை. அது போடாதப்போ டிஏபி அப்ளிகேஷனு 1 சென்ட்டுக்கு 1 கிலோ 1/2 கிலோ அதை மண்ணுடைய தன்மையை பொறுத்து நாம் போட்டால் போதுமானது. அப்போ டிஏபி நாம் அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா 25 நாள்குள்ளே எடுத்து நடவு போடணும். ஜாஸ்தி விட்டோம்னா நெல் வந்து கணு வச்சிருச்சுன்னா ஈல்டும் கம்மியாயிரும், ரெண்டாவது கிளப்புத்தன்மை குறைஞ்சி போகும். அதனால் டிஏபி அப்ளிகேஷன் கூடுமான வரைக்கும் குறைச்சிருது நல்லது.
முன்னாடியெல்லாம் வந்து உழவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதும்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லிட்டுருக்கோம்னாக்கா, அந்த மாதிரி கணக்கு பார்க்காம இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன நம்முடைய நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், முதலீடு என்ன பண்ணுறோம், முட்டுவழி செலவு என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ சாதாரணமாக ஒரு நெல் சாகுபடி அப்படிங்கும்போது ஒரு முட்டுவழி செலவு உங்கள் அனுபவத்துலேருந்து சொல்லுங்கள், எவ்வளோ ஆகுது, வருமானம் எவ்வளோ கிடைக்குது?
இன்றைய சூழ்நிலையில் பார்க்குறப்போ ஒரு ஏக்கரை சாகுபடி செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது 15,000 ரூபா செலவாகணும். அதாவது ஆரம்பத்திலேருந்து வரப்பு விட்டு டிராக்டர் உழவு நெல் நாற்ற பறிக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அறுவடை வரைக்கும் ஒரு 15,000 ரூபா போன வருஷம் வரைக்கும் செலவாயிட்டு இருந்தது. ஆனால் இந்த வருஷம் எப்படிங்கிற என்ன இனிமேல் போக போகத்தே தெரியும். ஏன்னா லேபர்கள் கூலி ஜாஸ்தி ஆச்சுன்னா அது தகுந்த மாதிரி 1,000 1,500 கூடுதல் ஆகலாம். அப்புறம் வந்து நெல் அறுவடை மிஷினுடைய கூலி அப்போத்தான் நமக்கு தெரியும். ஏன்னா போன வருஷம் 1,200 இருந்தது, அது சீசனுக்கு தகுந்த மாதிரி அது 1,200 1,300 கூடலாம். குறைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கூடலாம். நார்மலாக வந்து குறைஞ்சது வந்து 2,200 கிலோ 2,400 கிலோ மகசூல் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 15,000 ரூபா செலவு பண்ணாலும் 40 ரூபாய்க்கு நமக்கு மோசம் வராது. நெல் சாகுபடினால 15,000 ரூபா எக்ஸஸாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வைக்கோலும் நல்ல விலைக்கு விற்கும். அன்றைய சூழ்நிலையில் ஏக்கரை வந்து 3,000 போகும், 4,000 போகும். வைக்கோலுடைய உயரத்தையும் பரப்பளவும் வச்சு நம்ம தீர்மானிக்கணும்.
நெல் சாகுபடியில் எப்படியும் ஒரு அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வழி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இதை தவிர ஒரு பயிர் வகை பயிரோ கோடை காலத்தில் சாகுபடி செய்யும்போது நம்ம மண் வளத்தையும் மேம்படுத்துகிறோம், அதுலேருந்து நமக்கு ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்குது இல்லைங்களா? அது இல்லாமல் சணப்பையெல்லாம் போடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எப்படிங்க பயிர் வகை பயிர்கள் போட்டிங்கன்னா அந்த சணப்பை போட முடியாது இல்லைங்களா?
பயிர் வகைகள் பயிரை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே ஒரு இயற்கை உரமாக நமக்கு அதனுடைய தலைகள் வேர்கள் கிடைக்கும். பற்றாக்குறைக்கு நம்ம வேணும்னா தக்கப்போடு வாங்கி 1 ஏக்கராக்கு 20 கிலோ 25 கிலோ வாங்கி போடலாம். போடுறனால நம்ம பின்னாடி வந்து சாகுபடி செய்கிறப்போ ஏற்கனவே நம்ம போட்ட உளுந்தினுடைய உரங்கள், ரெண்டாவது தக்கப்போடு சணப்பருடைய உரங்கள் நமக்கு மடக்கி உழுகிறதுனால தலைச்சத்து அதிகமாகவே கிடைக்கும், மணிச்சத்து அதிகமாகவே கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் உரங்கள் வந்து கம்பி போட்டாலே போதுமானது.
சரிங்க, இப்போ வந்து நெல் சாகுபடியில் நல்ல உங்களுடைய அனுபவங்கள்லாம் நல்லா சொன்னீங்க. பொதுவாக உங்களுடைய ஒரு சக உழவருக்கு நெல் சாகுபடியில் எதையெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும்னு நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்வீங்க?
அதாவது கூடுமான வரைக்கும் விதை நெல் வாங்குறப்ப கொஞ்சம் நல்லா கவனம் கொள்ளணும். யூனிவர்சிட்டி அது மாதிரி இடங்களில் போய் வாங்கணும். வாங்கிட்டு வந்து நம்ம விதைகள் பயன்படுத்தி ஓரளவுக்கு நம்ம ஈல்டு அதிகமாகவே கிடைக்கும். உழவர்கிட்டயே வாங்கி பயன்படுத்துறதுனால ஈல்டு வந்து குறைகிறதுக்கு கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கலப்பு அதிகமாகிடும். நம்ம யூனிவர்சிட்டி வேளாண்மை கல்லூரியில் வந்து வாங்கினால கலப்பு இல்லாது இருக்கும், நல்லா வீரியமாகவும் வளரும். ரெண்டாவது ராசியும் நல்லா ராசினா மகசூலும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது வந்து உளுந்து பாசிப்பயிர் இயற்கையாகவே தலைச்சத்தை கிரைக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது. அதனால் அது வந்து நம்ம மண்ணில் அந்த வளமும் சேருது. தக்கப்போடு வந்து போடுறதுனால என்னென்னா கலர் மண்ணை வந்து திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. பூமியுடைய சுவாசிக்கிற தன்மைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து அதிகமாக இந்த தக்கப்போடு இந்த மாதிரி பாசிப்பயிர் உழுது போகிறதுனால இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால் தொடர்ந்து நம்ம நெல் சாகுபடி செய்கிறது வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கரெக்டான செஞ்சோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல விலைக்கு நெல்லை விற்கலாம். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நெல் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 3 மாதம் பயிர் வைங்களேன், குறைஞ்சது 3 மாதம் இருந்து 4 மாதத்துக்குள்ளே நாம் வந்து ஒரு கணிசமான தொகையை எடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. நெல் வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி முக்கியம், தண்ணி இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. தண்ணி இல்லாதப்போ நம்ம பம்ப் செட்டு அது இது வச்சு பயன்படுத்தினா கொஞ்சம் கூடுதல் செலவாக, கூடுதல் செலவாகிட்டாலுமே நம்ம வந்து போட்ட முட்டை வழி மேலே கொஞ்சம் லாபத்தை எதிர்பார்க்கலாம், அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை.
சார், அப்புறம் வந்து நீங்கள் தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, விதை வந்து நம்ம பல்கலைக்கழகத்தில் இருந்தால் வாங்குவேன் அப்படின்னு சொன்னீங்க. மற்ற தொழில்நுட்பங்கள், மற்ற பயிர்களை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பல்கலைக்கழகத்தோடு உங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
வேளாண் பல்கலைகளுக்கு எந்த வேளாண்மை பல்கலைகள் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக போய் பார்க்கணும். ரெண்டாவது வந்து ரேடியோலேயே வேளாண்மைன்னு ஒரு பகுதி ஒளிபரப்புகிறாங்க, காலையிலையும் இருக்குது இரவு நேரத்துலேயும் ஒளிபரப்புகிறாங்க. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வளர வேளாண்மை உழவரை நண்பன் ஒரு கையேடு விடுறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து சந்தை கட்டி நாம் வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா அதனுடைய தொழில்நுட்பங்கள், ஏன்னா நமக்கு தெரியாத கல்லூரி பேராசிரியர்கள் மற்ற அனுபவஸ்தர்கள் மூலியமாகவும் நம்ம அந்த புக்கு படிக்கிறதுனாலையும் வானொலியும் டிவி பார்க்குறதுனாலையும் அது மூலியமாகவும் நம்ம அறிவை வந்து எந்த இடத்துக்கு போகாட்டாலும் அதை வச்சே நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விதை நெல்லை பற்றி பார்க்குறப்ப அவங்க ஒளி பரப்புகிறாங்க, இன்னென்ன விதை நெல் கிடைக்கும், இந்த ஏரியாவில் இந்த நெல் போடணும், சாகுபடி முறைகள் செய்யணும் அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லிகிட்டே வராங்க. அதை வந்து நாம் பார்த்து கேட்டாலே ஓரளவுக்கு திருப்திகரமாக நம்ம சாகுபடியை வெற்றிகரமாக முடிக்கலாம்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போது சாதாரணமாக சொல்லுவாங்க, உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணி அப்படின்னு, அப்புறம் எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பணிகளையுமே நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கீங்க. நம்ம நேயர்களுக்காக உங்களை வந்து சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் கொடுத்த இந்த விவரங்களுக்காக நம்ம நேயர்கள் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம்.
இந்த பேட்டியை வந்து ஒரு எதேச்சியாக வந்து அமைஞ்சது, அதற்காக மீண்டும் ஒரு முறை நான் வந்து நல்ல விதமாக செய்யணும்னு ஆர்வத்தோடு இருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக வேளாண் கல்லூரிக்கும் இங்கே இருக்கிற அமைப்புகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துலேருந்து வந்திருந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் என் ஜம்புநாதன் அவங்க நெல் சாகுபடி பற்றின தன்னுடைய அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்களும் இதுபோல் உங்களுடைய சாகுபடி அனுபவங்களை நம்முடைய வானொலி நிலையத்துக்கு வந்து மற்ற நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்க. விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு dee@tnau.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க. தொலைபேசி மூலமாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை மேம்படுத்திக்கிறதுக்கு எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களது அனுபவங்கள் நமது நேயர்களுக்கு உதவிகரமாக இருக்கும்.